ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே ஞானத்தை அடைந்தவர்கள் அடையும் பலனானது என்னவென்றால், அறிவும் வேத ஞானமும் உடைய மனிதர்கள் வாழும் இடத்தில் அவர்கள் வசிப்பார்கள் என்று இங்கே பார்க்குறோம். அப்போ அப்படி தான் இங்கே வந்து சாஸ்திரம் அழகாக இதை புரிய வைக்குது. இப்போ வந்து மேலும் இந்த விஞ்ஞானத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத இதே உபநிஷத் பேசுது. அது அடுத்ததில் இப்போ வருது. நம்ம பார்ப்போம் என்னன்னா, சனத்குமாரர் கூறினார், அறிவு என்பது நிச்சயமாக தியானத்தை விட மேலானது. ரிக் யஜுர் சாம வேதங்கள், நான்காவதான அதர்வண வேதம், ஐந்தாவது வேதம் என்று கூறப்படுகின்ற இதிகாச புராணங்கள், அப்புறம் இலக்கணம், சிரார்த்தம் முதலிய சடங்குகள், கணிதம், அப்புறம் பல்வேறு தெய்வ வழிபாடுகள், செல்வம் சம்பாதிப்பதற்கான கிரியைகள், தர்க்க சாஸ்திரம், நீதிநெறி, ஜோதிடம், வேதாங்கம் என்று பல்வேறு ஜீவராசிகளை வசீகரிப்பதற்கான ஒரு அறிவு, போர்க்கலை, வானகியல் சாஸ்திரம், பாம்பு விஷம் முறித்தல் போன்ற வைத்திய முறைகள், காருட வித்யை என்ற மாற்று கிரியைகள், ஆயுர்வேதம் போன்ற சாஸ்திரங்கள், சொர்க்கம், பூமி, வாயு, ஆகாசம், தண்ணீர், அக்னி தேவர்கள், மனிதர்கள், வீட்டு விலங்குகள், பறவைகள், செடிகொடிகள், மரங்கள், காட்டு மிருகங்கள், புழு, வண்டு, எறும்பு வரையுள்ள உயிரினங்கள், தர்மம், அதர்மம், உண்மை, பொய், நன்மை, தீமை, இனியவை, கொடியவை, உணவு, தண்ணீர் போன்றவைகள், இந்த உலகம், மறு உலகம் என்ற எவையெல்லாம் உண்டோ அவைகள் அனைத்துமே அந்த அறிவால் தான் அறியப்படுகின்றன. எனவே அறிவை தியானம் செய்யுங்கள் என்று இந்த விஞ்ஞானம்ங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுது. விஞ்ஞானம் என்றால் தெளிந்த அறிவு, மேலான ஞானம் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ புத்திங்கிற ஒரு விஷயம் வந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறிஞ்சாலும், அந்த பகுத்தறியும் தன்மை அந்த புத்திக்கு எப்படி கிடைச்சிது, அதற்கு பின்னாடி ஒரு அதிஷ்டானம் இருக்குது, அதுதான் அந்த அறிவு, அந்த விஷயத்தை உள்வாங்குகின்ற ஒரு சக்தி. அந்த சக்தியை பற்றி இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அப்போ சனத்குமார் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அறிவையே இறைவனாக தியானிப்பவன் சாஸ்திர அறிவு படைத்தவர்களின் உலகங்களை அடைகிறான், சாதாரண அறிவு படைத்தவர்களின் உலகங்களையும் அடைவான். அறிவை இறைவனாக தியானிப்பவன் அந்த அறிவு செல்லும் எல்லை வரைத்தான் தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் என்று இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ உடனே நாரதர் கேட்குறாரு, போற்றுதலுக்கு உரியவரே, அறிவை விட பெரியது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்ட உடனே சனத்குமார் சொல்றார், ஆம் நாரதா, அறிவை விட மிகப்பெரியது உண்டு, நிச்சயமாக உண்டு என்றார். அப்ப நாரதர் வணக்கத்துக்குரியவரை அதை எனக்கு உபதேசியுங்கள் என்று சொன்னார். இவ்வாறு ஏழாம் பகுதி நிறைவடைகிறது என்று இங்க பார்க்கிறோம். இப்ப அறிவுங்கிறது தான் இங்க விஞ்ஞானம் என்று நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல வந்து அந்த விக்னாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான ஒரு விளக்கம் வந்து நம்ம பூம வித்யாவில் கொடுத்துருக்கோம். அதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு போகலாம். அதாவது மந்திரத்தினுடைய அடிப்படையில் வந்து இப்போ விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த விஞ்ஞானம் என்ன, ஒரு புற அறிவு, நம்ம மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை உள்வாங்கி அந்த அறிவு வந்து எவ்வளவோ விசேஷ சுகங்கள் இருக்கலாம், ஆனால் அதில் மிக நல்ல அறிவு, மேலான அறிவு வந்து விஞ்ஞான அறிவு என்று நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே விஞ்ஞான அறிவு அப்படிங்கிறது எப்படி நம்ம நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ அது ஒரு சக்தி மயமாக நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுகின்ற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சக்தியாக தான் அதை பார்க்கணும். விஞ்ஞான அறிவுங்கிறது எப்படின்னா, அந்த விஞ்ஞான அறிவுங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு ராக்கெட்டு கண்டுபிடிச்சா விஞ்ஞான அறிவா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, விஞ்ஞான அறிவுன்னா ஏதோ ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டா விஞ்ஞான அறிவுன்ட்டு, அப்படி இல்லை. விஞ்ஞான அறிவுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் வீட்டில் பெண்மணிகளெல்லாம் சமையல் செய்கிறீங்க, இப்போ சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வெண்பொங்கல் வைக்கிறது இப்படி, சைவ பிரியாணி பண்ணுறது அப்படி அப்படின்னு நிறைய வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் சைவ பிரியாணி பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன போடணும், மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போடணும், அது இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி தான் அது வந்து டேஸ்ட்டாக கொண்டு வரணுங்கிற ஒரு மெத்தடை தெரிஞ்சு வச்சு நீங்கள் சைவ பிரியாணி செய்ய முடியும். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு வச்சு நீங்கள் செய்கிறீங்க. அப்போ இது இந்த மெத்தடெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சுது, சமையல் கலையை கற்றுக்கிட்டீங்க, சமையல் கலையை வந்து உங்கள் பாட்டி அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அம்மா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இப்படியே நீங்கள் சமையலை கற்று கற்று நீங்கள் சமையல் செஞ்சு அந்த சமையல் கலை வல்லுநராகவே மாறிட்டீங்க, நல்லா அருமையாக சமைக்கிறீங்க, எது சமைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமையல் கலை வல்லுநராக இருக்கின்ற பெண்மணிகள் வந்து ஒரு திறமை வச்சுருக்கிறாங்க, அந்த திறமை எங்கிருந்து வந்ததுன்னா புற அறிவு, மற்றவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவை தன்னுக்குள்ள வாங்கி அதை நல்ல பிரகாசமாக வெளிப்படுத்தி சமையல் செய்கின்ற நிலையில் அவங்க இருக்காங்க. பட் இப்போ அதே பெண்மணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மாடர்னாக நாம் செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு ஒரு வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புது டிஷ்ஷை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவங்க பாட்டியும் சொல்லி கொடுக்கல, அவங்க அம்மாவும் சொல்லி கொடுக்கல. ஆனால் அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அருமையான டிஷ்ஷை ஒன்று செஞ்சு பாருங்கள், இப்போ நான் இது செஞ்சுருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்ட்டு அவங்க கணவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பேருன்னு தெரியாது, ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு வித்தியாசமாக செஞ்சிட்டாங்க அந்த சமையலில். அதை சாப்பிட்டு பார்த்த உடனே அதுக்கு பிரியாணின்னு பேர் வைக்க முடியுமா, பொங்கல்னு பேர் வைக்க முடியுமா, இல்லை வேறு என்ன பேர் வைக்கிறது, இவங்களாம் வேணால் ஒரு பேர் வச்சுக்கலாம். அப்படி வர்ற பேர் தானே இப்போ புதுசு புதுசாக நிறைய சமையல் கலை கற்றுக்கிட்டு இப்போ நிறைய இந்த கேட்டரிங் படித்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, புது புதுசாக பேர்லாம் வச்சு கொண்டு வராங்கல்ல. நிறைய டிஷ்ஷஸ் வந்து இப்போ புதுசு புதுசாக வருது சமையல் விஷயத்தில். அப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து உருவாக்க முடியும்னா அதுக்கு பேர் விஞ்ஞானம் என்று தான் பெயர். அப்படி புரிஞ்சுக்கணும், விஞ்ஞானம் அப்படின்னா உங்களுக்குள்ளேருந்து மலர்கின்ற ஒரு மேலான அறிவு, அதுதான் விஞ்ஞானம் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அப்படி தான் இங்கே நிறைய விஷயங்களை உலகத்துக்கு எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இங்கே சக்தியை நம்ம வெளிப்படுத்தி நம்ம அறிவை வந்து உலகத்துக்கு எதனும் ஒரு உபயோகமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது மேலான அறிவு என்று இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. அதுக்கு அடுத்தது சக்திங்கிற அடிப்படையில் அதை சொல்ல வரும்போது, இப்போ உடல் சக்தி இருக்குது, உடல் சக்தியோடு இருந்தால்தான் உலக விவகாரங்களில் நம்ம ஈடுபட முடியும். அதுக்கு அடுத்தது மனோபலம் நம்மை வந்து தீய சக்திகளிடமிருந்து தற்காத்துக்கொள்ள உதவுகிறது. அதுக்கப்புறம் புத்தி, புத்தி என்ன பண்ணுது, சூட்சம விஷயங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்தது இந்திரிய பலம், இவையெல்லாம் விஞ்ஞானத்தை அடைவதற்கு உதவி புரிகின்றது. அப்போ இவையெல்லாம் ஒரு வகையான சக்தி, ஒரு வகையான பலம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லா பலத்தையும் உடைய ஒருவன் 100 அறிவுடையவர்களை பயமுறுத்தும் சக்தி உடையவனாக இருப்பான் அல்லவா. அது மாதிரி இங்கே வெறும் தேக பலம் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட மனோபலம், புத்திசாலித்தனம், உங்களுடைய இந்திரிய பலம், இப்படி எல்லா பலத்தையும் நாம் மேம்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பலசாலி அப்படிங்கிற உண்மையான நிலையை நம்ம அடையிறோம். இப்போ உண்மையான பலசாலிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, உடல் பலத்தோடும் இருப்பான், மனோபலத்தோடும் இருப்பான், புத்தி பலத்தோடு இருப்பான். அப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைண்டாக இருந்தால் தான் அவன் உண்மையான பலசாலி அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் வந்து வெறும் உடலை வைத்து கொண்டு ஒருத்தனை பலசாலின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உடல் அளவில் ஒருத்தன் பலசாலியாக இருந்தாலும் ஒருத்தன் வந்து புத்திசாலித்தனத்தில் பலசாலியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவானா, அந்த உடல் பலத்தில் இருக்கிறவனை கூட வீழ்த்திடுவான், வீழ்த்த முடியும், புத்திசாலித்தனத்தினால வீழ்த்த முடியும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் புத்திசாலித்தனம் என்ன ஆகுது, உடல் வலிமையை விட உயர்ந்த பலம் என்பதாகத்தானே பார்க்கப்படுது. அப்படிதான் இங்கே பலப்பரீட்சை வந்து நம்ம பார்க்கணும். பலப்பரீட்சை அப்படிங்கிறது என்னென்னா, இது உயர்ந்ததா அது தாழ்ந்ததா அப்படின்னு நம்ம கம்பேரிசன் பண்ணுறதை வந்து வெறும் உடல் அளவில் பார்க்காம, உடல் அளவு, மனோ அளவு, புத்திசாலித்தனம் எல்லாமே எடுத்து கம்பைண்டாக பார்க்கும்போது அவன் ஒரு நல்ல பலவான், பலசாலி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அவங்கள பார்க்கணும். அதுதான் உண்மையான பலம் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி வருகின்ற அந்த செயல்களை எல்லாம் வந்து செய்கின்ற அவனுக்கு பேர் வந்து விஜ்ஞாதா என்று பெயர். அதாவது அவன் விஜ்ஞாதான்னா விஞ்ஞானத்தின் மூலமாக விஷயங்களை வெளிக்கொடுக்குறான், ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கான ஒரு சக்தியும் அவனிடத்துல பல வகைகளில் பொருந்து இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது தான் இங்கே அந்த முக்கியமான பகுதியாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ நாரதர் வந்து கேட்குறாரு, அப்போ அதை விட உயர்ந்தது ஏதாவது இருக்கிறா, தியானத்தை விட உயர்ந்தது, அதுக்கப்புறம் விஜ்ஞானத்தை விட உயர்ந்தது ஏதாவது இருக்கிறதானா, இருக்கிறது நாரதா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டார். இப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வலிமை. அடுத்தது துணை தியானமாக வலிமையை இறைவனாக தியானிக்குமாறு நாரதருக்கு சனத்குமாரர் உபதேசிக்கிறார். அதாவது வலிமை என்றால் என்னன்னா பலம் என்று பெயர். அப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசுனது இதுதான், பலம்னா வலிமைனாலும் ஒன்று தான். அப்போ பலம் என்பதை பொருட்களை அறிவதற்கு பயன்படுத்துவதும் உண்ணும் உணவிலிருந்து பெறப்படுவதுமான மனத்தினுடைய ஆற்றல் என்பதாக இங்கு சாஸ்திரத்தில் விளக்கப்படுது. அப்போ இங்கே ஆன்மா அறியப்பட வேண்டுமானால், அதாவது அயாம்னஸ்ங்கிற ஒரு ஸ்டேட்டு, நான் தான் இறைவன் அப்படின்னு ஒருத்த தன்னை உணர வேண்டுமானால் அவனுக்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படுது, உடல்ங்கிற ஒரு கருவி தேவைப்படுது, அந்த உடலை இயக்குகின்ற மனம்ங்கிற ஒரு கருவி தேவைப்படுது, அப்புறம் அந்த மனதையே வந்து புத்திசாலித்தனமாக விவேகத்தினால இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த தகுதியும் அவனிடத்துல தேவைப்படுது. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கு பேர் வந்து வலிமை என்று இங்கே சாஸ்திரம் சொல்லுது. இதெல்லாம் ஒரு விதமான வலிமை. அப்போ அந்த வலிமையை நம்ம அடையும் போது தான் அத்தகைய வலிமையும் தீரம் மிக்கவர்களே இறை அனுபூதியை அடைவதற்கு ஏற்றவர்கள் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி வருது. சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, வலிமை அப்படின்னுங்கிற அடிப்படையில் வெறும் உடல் வலிமையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இறைவன் அடைய முடியாது, அல்லது வெறும் மனோ வலிமையை வச்சுக்கிட்டு அவன் இறைவன் அடைய முடியாது. வலிமை அப்படிங்கிற அடிப்படையில் அவனுக்கு உடல் பலமும் இருக்கணும், உள்ள பலமும் இருக்கணும், புத்திசாலித்தனமும் இருக்கணும், எல்லாம் கம்பைண்டாக அவங்ககிட்ட சேர்ந்து அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்றதுக்கு ஒரு சக்தி அவனுக்கு தேவைப்படுது இல்லையா. அப்போ அந்த சக்தி எங்கிருந்து அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா, உணவின் மூலமாக தான் அந்த சக்தி கிடைக்குது. அப்போ அந்த உணவையும் அவன் சரியானபடி உண்டு கொண்டு இந்த உடம்பை வளர்த்த வேண்டும். அப்போ உடம்பிலும் மனத்திலும் வலிமை இல்லாமல் போனால் ஆன்மாவை அடைய முடியாது. அப்போ நல்ல சத்தான உணவை சாப்பிட்டு முதலில் உடம்பை வலிமைப்படுத்த வேண்டாம், அதன் பிறகே மனம் வலிமை பெறும். முதலில் நமது இளைஞர்கள் வலிமை பெற்றவர்களாக மாற வேண்டும். இதை வந்து பகவான் ஆதிசங்கரர் விளக்குறாரு, விவேகானந்தர் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து விளக்குறாங்க. இதெல்லாம் வந்து மகான்களுடைய வழிமுறைகளை எடுத்து தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி அவங்க பேசும்போது சொல்ல வர்றது என்னன்னா, மனம் வலிமை பெறும், முதலில் நமது இளைஞர்கள் வலிமை பெற்றவர்களாக மாற வேண்டும், ஆன்மீக உணர்ச்சி அதற்கு பின்னரே வரும். என் வாலிப நண்பர்களே, வலிமை பெறுங்கள், இதுவே நான் உங்களுக்கு கூறும் அறிவுரை. நீங்கள் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவதன் மூலம் சொர்க்கத்திற்கு மிக அருகில் செல்ல முடியும். உங்கள் கை கால் தசைகளில் இன்னும் கொஞ்சம் வலிமையை சேர்த்தால் கீதையை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் இரத்தத்தில் வேகம் இருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகத்தான ஆற்றலையும் மேதா விலாசத்தையும் நீங்கள் இன்னும் சிறப்பாக அறிய முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் என்று நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து என்னிடத்துல இளைஞர்களை கொடுங்கள், நான் அவர்களை மாற்றி காட்டுகிறேன்னு எல்லாம் கேட்டு பார்த்தார் இல்லையா. அப்போ எந்த அடிப்படையில் அவர் இதெல்லாம் சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒரு இளைஞன் வந்து இந்த மாதிரி இறைநிலையை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவன் வந்து உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் தயாராக இருந்தால் தான் அவன் ஆன்மீக பாதையில் உயர் பரிமாண நிலைக்கு வர முடியும். அவன் உடல் அளவில் நோஞ்சானாக இருந்துக்கிட்டோ மன வலிமையில் குன்றி போய் பயம் உள்ளவனாகவோ இருந்தான்னா அவன் நிச்சயமாக ஆன்மீக பாதையில் வெற்றி பெற முடியாதுங்கிறத இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டுகிற ஒரு அடிப்படை விஷயத்தை தான் இங்கே வலிமை என்று நாரத மகரிஷிக்கு சனத்குமாரர் விளக்குவதாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இங்கே வலிமையின் துணையினாலேயே சாஸ்திர அறிவு பெறப்படுகிறது. எனவே வலிமை சாஸ்திர அறிவை விட மேலானது, அதனை தியானம் செய்யுமாறு இங்கு சனத்குமாரர் கூறுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான உண்மை வந்து அடங்கியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு தவம் பண்ணுறோம், அல்லது ஒரு தியானம், இல்லது ஏதாவது ஒரு கிரியைகள் செய்கின்றோன்னு வச்சுக்கோங்களேன், பூஜைகள் செய்கின்றோம், புனஸ்காரங்கள் ஈடுபடுகின்றோம் அப்படின்னா, அதை செய்வதற்கு உங்களுக்கு முதல்ல வந்து உடல் பலம் இருக்கணும். உடல் பலம் இல்லைன்னா உங்களால் அதை செய்ய முடியாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாடத்திட்டங்களில் வர்றவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு நானே பிரம்மம் அப்படிங்கிற நிலைக்குள்ளே போயிட்ட பிறகு நமக்கு இந்த உடல் கிடையாது, இந்த மனசு கிடையாது அப்படிங்கிறத அவங்க விட்டுடுறாங்க இல்லையா. அப்படி விட்ட பிறகு அவங்க அந்த தெய்வீக நிலையில் அந்த பிரம்மானுபவத்திலேயே நிற்கிறாங்க, ஓகே. ஆனால் அப்படி தொடர்ந்து அவங்களால ஏன் நிற்க முடியாமல் சறுக்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் அவங்களுக்கு உடல் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க சறுக்குவாங்க. அது எப்படி சறுக்குவாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் வந்து ஒரு இது மாதிரி ஞான பாடங்களை படித்து இந்த மாதிரி சில பயிற்சிகள் பண்ணி நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நடைமுறைக்கு வந்துட்டேன். ஆனால் என்னுடைய அந்த தன்மை உண்மையான நிகழ்வுல நடந்துட்டேன், புரிதலோட அபரோக்ஷ ஞானமாக அதை அனுபவம் ஆக்கிட்டேன்னா நிச்சயமாக என்னுடைய உடல் பாதிக்கப்படாது. ஏன்னா அந்த உடல் தன்மை மாறிடும், அந்த உள்ளமும் மாறி இருக்கு. ஏன்னா இங்கே உள்ளத்தை போன்றுதான் உடல், அதாவது உன்னுடைய மதி எதுவோ உன் கதி அதுவேன்னு அஷ்டாவக்ர கீதை சொல்கிற மாதிரி, இப்போ நானே ஈஸ்வரன், நானே பிரம்மம் அப்படிங்கிறதுல அவன் திட ஞானியாக நின்றுட்டான்னா அந்த ஞானம் இருக்கின்ற தேகம் இருக்கு இல்லையா, அந்த உடல் வந்து நோய்வாய்ப்படாது, பெரும்பாலும் நோய்வாய்ப்படாது. ஆனால் நம்ம புரிதல் வந்து வேதாந்த பாடத்தினுடைய ஆழமான புரிதலில் நாம் வந்து உடல் அபிமானத்தை வச்சுக்கிட்டு, இது என்னுடைய உடல், என்னுடைய உடல்னு பற்று வச்சுக்கிட்டு, இதுக்கு நான் மேலும் மருந்து எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும், நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தில் அவன் அந்த பயிற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறான்னு வைங்க, அவன் உடலை வேணா பலப்படுத்திக்கலாம், ஆனால் மனம் புத்தி வலிமை அடையாமல் போயிடுச்சு. ஏன்னா அவன் பாடத்திட்டத்தை சரியாக புரிஞ்சிக்கல. அப்போ அதனால் அவன் உடலை வலிமைப்படுத்தலாம், ஆனால் மனமும் புத்தியும் வலிமை ஆகாதனால அவன் ஆத்ம ஞானத்தில் நிற்க முடியாமல் போயிடும். ஏன்னா ஆத்ம ஞானத்தினுடைய முடிந்த முடிவு என்னென்னா, இங்கே இருப்பது இறைவனே அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே போய் இங்கே எல்லாமே அவனுடைய ஆற்றல் மயம் இங்கே பிரபஞ்சமாக இருக்குது அப்படிங்கிற தெளிவுனால அவன் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளே நின்று இங்கே உலகத்தை பார்க்கும்போது தன்னுடைய தனி உடல் அபிமானத்தை இழந்து நிற்பான். தனி உடல் அபிமானத்தை இழந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக தன்னை பார்க்கின்ற அவனுடைய அந்த ஹை ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் பாடியில் வைப்ரேட் ஆகி அந்த பாடியில் இருக்க பெரும்பாலான நோய்களை நீக்கிவிடும். அப்படி தான் அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியவான் வந்து உண்மையான ஆத்மஞானி, ஆத்ம பலம் பொருந்தியவன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஏன் அப்படி இல்லாமல் போயிடுறோம் அப்படின்னா, திருப்பி திருப்பி நம்ம விவகாரத்துக்குள்ள வந்து நம்ம பிரம்மங்கிறத மறந்து போறதுனால நமக்கு இந்த உடல் அபிமானம் என்ன பண்ணுது, அந்த உடல் மேல் இருக்கிற அபிமானமே நோயையும் உண்டு பண்ணுதுங்கிறது எங்க மகான்கள் சுட்டி காட்டுறது தான் இங்க வலிமைங்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு ஆழமா நமக்கு புரிய வைக்க பாக்குறாங்க. அப்ப இங்க உடல் பலத்தோடு நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஈஸ்வரன் நிலைக்குள்ள இருந்து நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடல் பலம் தானாக வரும். ஆனா தனித்த அபிமானத்துல நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது வந்து நீங்க செய்யக்கூடிய காரியத்தை பொறுத்து உங்கள் உடல் மேம்படுவதும் உங்களுடைய உள்ளம் மேம்படுவதும் இருக்க போகுது. அப்படித்தான் இங்க மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன இந்த இடத்துல உதாரணமா பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், இப்ப அவனை வந்து நம்ம தியானம் செய்ய அப்படின்னு சொன்னா அவனால தியானம் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப பெரிய நோய் ஒன்று வந்திருக்கு, நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்துமா ட்ரபிள் இருக்கு, அல்லது ஒரு புற்று நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனை வந்து நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய மனநிலை வந்து தியானத்துக்கு ஒத்துழைக்காது. காரணம் என்னன்னா, உடலை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டான். அப்ப உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவன் தியானத்துல உட்காரணும்னு நினைப்பான், ஆனால் தியானத்துக்குள்ளே போய் உட்காந்த உடனே அவனுக்கு உடல் ஒத்துழைக்காது. கால் மடித்து கொஞ்ச நேரம் உட்காந்த உடனே ரத்த ஓட்டம் போகிறது நின்றுடும், வலி வந்துடும். அப்போ தியானத்தை களைச்சிக்குவான். சரி ரிலாக்ஸாக அப்படியே படுத்துக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு படுத்தாலும் அவனால் அந்த தியானம் செய்ய முடியாத அளவுக்கு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நோயினுடைய தாக்கமானது அவனை மாற்றி மாற்றி இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, மனம் ரீதியாக ஃபஸ்ட்டு அவங்களை தயார்படுத்தணும்னா அந்த உள்ளம் வந்து தூய்மை ஆகிற மாதிரி உடலையும் தூய்மையாக வச்சுக்கணுங்கிறதுக்காக சில பழக்க வழக்கங்களை நம்ம வந்து நம்ம பாடத்திட்டங்களை வரும்போதே சொல்லி கொடுத்துருவோம். எப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பத்திக்குள்ள வரும்போது இந்த ஏம நியமம்லாம் எப்படி யோக சூத்திரம் சொல்லி கொடுக்குதோ அதே மாதிரி தான் இங்கே வேதாந்த சாஸ்திரமும் சொல்லி கொடுக்கும். அப்போ சில ஒழுக்க நடவடிக்கைக்குள்ள வந்துடணும். நமக்கு தேவையற்ற விசேஷ சுகங்களை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கணும். அப்புறம் நம்ம அதில் தான் டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறோம், பால் அவாய்ட் பண்ண சொல்கிறோம், அப்புறம் இனிப்பு பண்டங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா, ஏதோ ஒரு அக்கேஷனலாக எடுக்கலாம், ஆனால் அதையே நம்ம ருட்டீனாக ஹேபிட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதன் மூலமாக நமக்கு உடம்பு வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் போது நம்மளால் இந்த சாதனையை தொடர்ந்து செய்ய முடியாமல் போகிறதுக்கு ஒரு தடையாக மாறிடும். அந்த தடைகள் வந்து மூன்று விதமான தடைகளுக்கு நமக்கு நாமே தடை அப்படிங்கிற தடையாக அது மாறி நிற்கும் என்ற அடிப்படையில் அது நமக்கு உடல் நோயாக மாறும்போது நம்ம இந்த இடத்த ஜெயிக்க முடியாமல் பிறவி கூட மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லித்தராங்க. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், ஆத்ம ஞானத்துக்கும் உடல் பழக்க வழக்கங்களுக்கும் என்னங்க இருக்குது, நானே பிரம்மம் தானே, எனக்கு உடம்பே இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த உடம்பை நான் காப்பாற்றிக்கணும், இந்த உடம்பை ஏன்னா தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத மகான்கள் சுட்டி காட்டுறது தான் திருமந்திர பாடல் கூட. திருமந்திர பாடலை நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன் என்று திருமந்திரம் ஏன் வந்து சொல்லுதுன்னா, அவரும் வேதாந்த சாஸ்திரத்தை திருமலர் படிச்சுட்டு என்ன நினச்சிட்டாருன்னா, நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனசல்ல அப்படின்னு தான் நினச்சி அவர் உடம்பை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அப்படி உடம்பை அலட்சியமாக அவர் எடுத்துக்காம உடம்பை கண்டுக்காமல் கண்டபடி இருந்ததுனால என்ன ஆகிடுது, உடம்பு நோய்வாய்ப்படுது. அப்படி நோய்வாய்ப்பட்டு விட்டால் நீங்கள் ஆத்ம ஞானத்தில் நிற்க முடியாது, அயம்ன ஸ்டேட்டில் நிற்க முடியாது. ஏன்னா நோய் வந்துடுச்சு, உங்களால் அந்த உண்மை உணர்வோடு ஒன்றி உறவாட முடியாத ஒரு தடையாக இந்த உடலும் மனசும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ அதனால் நம்ம இந்த மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த உடம்பையும் மனசையும் சரியாக வச்சுக்கிறதுல நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான், இது நல்லாகும் போது தான் நமக்கு நம்முடைய ரியாலிட்டிக்குள்ளே நம்ம எப்பயுமே இருக்க முடியும், அது தொந்தரவு இல்லாமல் நம்மளை கொண்டு போய் கடைசி வரைக்கும் கரை சேர்க்கிற வழியாக அமையும். அதுக்கு தான் இங்கே உடம்பு வந்து தேவைப்படுதுன்னு மகான்கள் சொல்லி கொடுக்கறதுனால தீய பழக்க வழக்கங்களால் உடம்பு கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக இந்த இடத்த சொல்கிறேன். அப்போ வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து பேசும்போது நான் இதையே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வலிமைங்கிறது வந்து வெறும் ஒரு வலிமை மனோ வலிமையோ உடல் வலிமை மட்டுமல்ல, அந்த புத்திசாலித்தனமும் அதில் அடங்கியிருக்கணும். அப்புறம் அது ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோங்கிற பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த தீர்மானம் நம்ம இடத்துல தெளிவாக இருக்கணும் போது தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது சனத்குமாரர் பேசுகிறார், நிச்சயமாக வலிமை சாஸ்திர அறிவை விட உயர்ந்ததுனாரதா, ஒரு பலசாலி 100 பண்டிதர்களை கூட நடுங்க செய்து விடுவான். மனிதன் வலிமை பெற்றால் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் இங்கு எந்த மாதிரி வலிமை அவன் வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணுங்கிறார். அதாவது ஒரு மனிதன் வந்து நிறைய படிச்சிருக்கிறான், பாண்டித்யம் பெற்றிருக்கிறான், நூல்களை எல்லாம் கற்று வச்சிருக்கிறான். ஆனால் அப்படி கற்று வச்சிருந்த ஒரு பாண்டித்யன் இடத்துல இருக்கிற வலிமை வந்து படகோட்டி மாதிரி ஒரு சாதாரண ஆட்கள் இருக்கிற வலிமைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கதை பார்ப்போம். எப்படிப்பட்ட கதை அப்படின்னா, நிறைய படித்த பண்டிதர் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும்னு நினைக்கிறார். அவர் நிறைய புலமைகள், நிறைய சாஸ்திர அறிவுகளெல்லாம் பெற்றிருக்கார், நிறைய பாண்டித்யம் பெற்ற ஒரு பண்டிதர். படகோட்டியோ படிப்பறிவு இல்லாதவன். அவன் என்ன பண்ணுறான், ஆற்று ஓரத்தில் நின்றுட்டு இருக்கிறான் போட்டை வச்சுக்கிட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு படகோட்டி, நான் அந்த பக்கம் போகணும், என்னை அந்த பக்கம் கொண்டு போய் விடுவியான்னு கேட்குறாரு. விடுவேன், எவ்வளோ ஆகுன்றாரு. ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஏறிக்கிறாங்க. அப்புறம் கிளம்பி இவர் போயிட்டு இருக்காங்க. அப்படி நதியில் போய்கிட்டு இருக்கிறக்க திடீர்னு இவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த பாண்டித்யம் பெற்ற புலவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு மகாபாரதம் தெரியுமாங்கிறார். அவன், அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்களே அப்படிங்கிறான். சரி, பகவத்கீதையாவது தெரியுமா, அதுவும் தெரியாது. சரி, உங்களுக்கு பிரம்மசூத்திரம், அதுவும் தெரியாது. யோக சூத்திரம், அதுவும் தெரியாது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் வந்து தன்னுடைய சாஸ்திர அறிவை வந்து அந்த படகோட்டிக்கிட்ட திணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார், இந்த பாண்டித்யம் பெற்ற பண்டிதர். அப்போ அவன் இதெல்லாம் கேட்டுட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இந்த படகு ஓட்ட தெரியும், அவ்வளோதான் சாமி எனக்கு அப்படின்ட்டான். அப்போ என்னடா இவ்வளோ முட்டாளாக இருக்க, உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீ வெறும் படகு ஓட்டுறதே வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிற, நீ வாழ்ந்தே வேஸ்ட்டு, நீ வாழ தெரியாதவ, அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவனை ஏசிக்கிட்டே வராரு. யார், இந்த பாண்டித்யம் பெற்ற பண்டிதர். அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா, ஆற்றினுடைய நடுப்பகுதி போகும்போது போட்டில் வந்து கொஞ்சம் ஓட்ட விழுந்திருக்க தெரியாமல் அவன் படக்கை எடுத்துட்டான். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடுது. வந்த உடனே பார்த்தா போட்டுக்குள்ளே தண்ணி நிற்க ஆரம்பிக்குது. அப்போ படகோட்டி கேட்குறான், சரிங்க சாமி, இப்போ நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, யோக சூத்திரம் தெரியுமா, பிரம்மசூத்திரம் தெரியுமா, பகவத்கீதை தெரியுமான்ட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உங்களை ஒன்றே ஒன்று கேட்குறேன் சாமி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்குறான். அப்போ அந்த பண்டிதர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா, அது தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன், நீ தான் இருக்கிய படகு அந்த பக்கம் கொண்டு போய் விடுறதுக்கு, நான் போட்டில் ஏறி உட்காந்து பணத்தை வீசி எரிஞ்சேன்னா நீ எனக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட போகிறேன், எனக்கு நீச்சல் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், சரிங்க சாமி, அப்போது இப்போ இந்த போட்டு ஓட்ட விழுந்துருச்சு, இதுக்கு மேலே இந்த போட்டை இயக்க முடியாது, இந்த போட்டு இப்போ மூழ்க போகுது தண்ணிக்குள்ளே, வேறு வழி இல்லை, நம்ம நீந்தி கரையேறணும், நான் கிளம்புறேன், நீங்கள் நீச்சல் தெரிஞ்சால் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணிக்குள்ளே குதித்து அந்த படகோட்டி நீந்தி கரையேறி விடுகிறான். இந்த பாண்டித்யம் பெற்ற பண்டிதர் இருக்கார்ல, இவருக்கு வந்து பிரம்மசூத்திரம் தெரியும், பகவத்கீதை தெரியும், ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், வேத சாஸ்திரங்களை கரைச்சி குடிச்சிருக்கார். யார், நாரதர் மாதிரியே பேசுறார், எனக்கு அது தெரியும் இது தெரியும்ட்டு. ஆனால் நீச்சல் தெரியல பாவம், நீச்சல் தெரியாதனால தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போகிறார். அப்போ இந்த கதை எதுக்காக சொல்ல வருது அப்படின்னா, இந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வலிமை அப்படிங்கிறத வந்து நம்ம பாண்டித்யத்தினால மட்டும் வலிமை பெற்று பயன் அடைய முடியாது, அதை நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா வலிமை அப்படிங்கிறத சாஸ்திரம் எப்படி சொல்ல வருது அப்படின்னா, மல்டிபிள் டேலண்ட், அதாவது உங்கள்கிட்ட எல்லாமே திறமைகள் இருக்கணும், நீங்கள் எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கணும், அதுதான் இங்கே இறைநிலை பிரம்மநிலை என்று சாஸ்திரம் பார்க்குது. ஏன்னா இங்கே ஈஸ்வரனுடைய நீதி அப்படி தான் இருக்குது. ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இருக்கிறதுனால அவனிடத்துல பேதமைகள் இல்லை. அவனே ஒரு சயின்டிஸ்டாக இருந்து அங்கே வந்து ஒரு அணுகுண்டை கண்டுபிடிக்கிறான். அவனே ஒரு சாஸ்திர ஞானியாக இருந்து பிரம்மசூத்திரத்தை ஏற்றுக்கிறான். அப்போ பிரம்மசூத்திரத்தை ஏற்றுகின்றவனும் ஈஸ்வரன் தான், அணுகுண்டை கண்டுபிடிக்கிறவனும் ஈஸ்வரன் தான். ஆனால் இங்கே பேதமை யார் இடத்துல இருக்குது அப்படின்னா, மனிதர்களாகி நம்ம இடத்துல இருக்கிறதுனால நாம் என்ன நினச்சிக்கிறோம், பிரம்மசூத்திரத்தை கண்டுபிடித்தவர் மெய்ஞானி, அணுகுண்டை கண்டுபிடித்தவர் விஞ்ஞானி அப்படின்னு நம்ம பிரித்து வச்சு நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒரே இடத்திலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியும் போது, உண்மையான சாதகன், இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வருகின்ற உண்மையான சாதகர்கள், அவர்கள் உண்மையிலேயே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மல்டிபிள் நாலேஜை கேதர் பண்ணி அதை தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் ரிஷிகள், ஞானிகள், மகான்கள். ஏன்னா இப்போது ஒரு ஞானி அப்படின்னா நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, ஆன்மீக ரீதியாக அப்படின்னா, அவருக்கு பிரம்மசூத்திரம் தெரியுமா, பகவத்கீதை தெரியுமா, அப்படி தெரிஞ்சால் அவர் ஞானி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சாஸ்திரம் வந்து அவங்கள ஞானின்னு பார்க்கறது கிடையாது. சாஸ்திரம் எப்படி தெரிஞ்சுன்னா, எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகமோ அதை அறிவதே அறிவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே உபதேசம் கொடுக்கும். இங்கே சாஸ்திர உபதேசமே என்னென்னா, நீ எதை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் உனக்கு தெரியுமோ அதுதான் உண்மையான அறிவுப்பா, அதுதான் கான்சியஸ்னஸ். அப்போ கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்குள்ள இருந்த மலரும், அப்படி மலரும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் திருவாசகத்தை மட்டும் சொல்லாது, திருமந்திரத்தை மட்டும் சொல்லாது, எல்லாம் அறியும் அறிவது, எல்லாம் கொடுக்கின்ற அறிவு. அதனால தான் திருமூலர் வந்து திருமந்திரம் எழுதுனது மாதிரி நிறைய வைத்திய சாஸ்திரம் எழுதியிருக்காரு. திருமூலர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. திருமூலருடைய திருமந்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நூல், அது ஆத்மாவை காட்டி கொடுக்கின்ற நூல், பிரம்ம ஞானத்தை கொடுக்கின்ற நூல் வந்து திருமந்திரம். ஆனால் வைத்திய சாஸ்திரத்தில் அருமையாக உடல் நோய்களை குணப்படுத்துகின்ற அற்புதமான சாஸ்திரங்கள் வந்து திருமூலருடைய இருக்குது, ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. அந்த நூல் பேரெல்லாம் நான் மறந்துட்டேன், நான் அதெல்லாம் படித்து பார்த்தேன். அருமையான நூல்கள், அருமையான சாஸ்திரங்கள் இருக்குது அதில். அப்போ இது மாதிரி மகான்கள் வந்து பலவாறான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆனா அந்த திறமைகள்லாம் உண்மையில அவருக்கு கிடையாது, அவங்க மூலமா ஈஸ்வரன் வெளிப்படுத்துகின்றான் அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வரணும். அப்ப இங்க நம்ம தேடுகின்ற பாதை மிக உயரிய பாதை, அதாவது இறைவனே எல்லாமா இருக்கின்ற பாதை. அப்படிப்பட்ட நிலைக்குள்ள நம்ம போகும்போது ஏன் நம்ம தேர மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, அதாவது குறுகிய மனப்பான்மை. அதனாலதான் என்ன பண்றோம்னா, சமயங்கள்ல கூட போய் சிக்கிக்கிட்டு சைவம் உயர்ந்தது வைணவம் உயர்ந்தது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஞானிகளிடத்துல அந்த பேதமை இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இங்க சைவம் என்ன சொல்லுது வைணவம் என்ன சொல்லுதோ அதையே தான் சயின்ஸும் சொல்லுது. அப்ப இங்க சைவமும் வைணவம் தான் உயர்ந்ததா? இல்ல, சயின்ஸும் உயர்ந்தது தான். ஆனா எடுத்து சொல்லுகின்ற ஞானிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் வந்து இந்த உலகத்துக்கு விஷயத்தை கொடுக்குறாங்க. அப்ப அவங்க கொடுக்குற விஷயங்களை எடுத்து நம்ம கம்பைண்டா பார்த்து, ஓ இதுல இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அதுல அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் இவங்க புரிதல் இப்படி வெளிப்படுத்திருக்கிறாங்க, ஆனா இந்த திறமைகள் போல இவங்களது கிடையாது, எல்லாமே ஈஸ்வரன் இடத்திலிருந்து வெளிப்பட்ட திறமைகள், இவர்கள் மூலமாக பிரகாசித்திருக்கிறது அப்படிங்கிற தெளிவு வந்து விட்டா இங்க நமக்கு எதற்காக வந்து அந்த இருமை நிலை உண்டாகும், விருப்பு வெறுப்பு வரும், அப்ப காழ்ப்புணர்ச்சி எப்படி வரும்? ஒண்ணுமே வராது. எல்லாமே நமக்கு தேவை. எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல அந்தந்த நாட்டுல அந்தந்த மொழியில அந்தந்த தேவையின் நிமித்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்கும் போது நம்ம மதங்களையும் கடந்து நம்ம இறைவனை பார்க்க முடியும். அப்ப நம்ம வந்து பகவத்கீதை தான் உயர்ந்தது, குர்ஆன் தாழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டோம். பகவத்கீதை தான் உயர்ந்தது, பைபிள் தாழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படி சொல்ல மாட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு பைபிளை சொன்ன இடம் வந்து வேற, குர்ஆனை சொன்ன இடம் வேற, பகவத்கீதை சொன்ன இடம் வேற, என்ன இடம் வேற, பூமியில் இருக்கக்கூடிய பகுதிகள் வேற. அதாவது நம்முடைய பாரத தேசத்துல சனாதன தர்மத்தை தலை தோங்குகின்ற நிலையில பகவத்கீதை இங்க கிடைச்சது. அங்க வந்து ஆபிரகாம் மதத்துல உங்களுக்கு ஜீசஸ் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அவர் அங்க பைபிளுக்கான விஷயங்களை அவர் கொடுக்குறாரு. அங்க இங்க வந்து முகமது நபி இருக்கார் இல்லையா, அவர் வந்து குர்ஆனை பற்றிய ஒரு விஷயத்தை அவர் அங்க கொடுக்குறாரு. ஆனா மொழி வந்து அது உருதா இருக்கலாம், இவங்க வந்து ஹீப்ரு மொழியில எழுதியிருக்கலாம், ஆனா இங்க நாம வந்து நம்முடைய சமஸ்கிருத மொழியில எழுதியிருக்கலாம். ஆனா இவைகள் எல்லாமே எதை சொல்லுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இறைவனை காட்டி கொடுக்கின்ற விஷயத்தை தான் சொல்லுது, ஞானத்தை தான் பேசுது. அப்ப இறைவனை காட்டி கொடுக்கின்ற இந்த விஷயம் உண்மையான இறைவனை தேடுகின்றவன் இடத்துல பேதமைகள் தானாக மறைந்துவிடும், அதுதான் வலிமை என்று இங்க பேசுது. வலிமையை பத்தி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வலிமை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தோ அல்லது என்னுடைய உடல் வலிமையை சார்ந்தோ இல்லை, அது எல்லாம் அறியும் அறிவாய் இருப்பதுதான் வலிமை என்று இங்க ஒரு அருமையான விஷயத்தை சனத்குமாரர் நாரத மகரிஷிக்கு உபதேசிக்கின்றார் என்று நம்ம இந்த பாடத்துல பாக்குறோம். அப்ப இது மாதிரி ஏராளமான விஷயங்களை இப்படி மகான்கள் வந்து நமக்கு பூடகமாகவும் புரிதல் கொடுப்பதுமாறும் பேசுறாங்க. அப்ப நாம இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் விடணும், நல்லது கெட்டதுங்கிற இருமைகள் விடணும், உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற பேதமை புத்தி நீங்கணும், அப்புறம் இந்த மதம் உயர்ந்தது அந்த மதம் தாழ்ந்தது, இந்த ஜாதி பெரியது அந்த ஜாதி கீழானது, இந்த சமயம் பெரியது அந்த சமயம் சிறியது அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த பேதமை மனப்பான்மை எல்லாம் நம்ம இடத்துல இருந்து போகணும். ஏன்னா அதெல்லாம் போய் நம்ம எப்ப நியூட்ரல் ஆகிறோமோ சமமாகின்றோமோ அப்பொழுது நமக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உள்ள போய் வேலை செய்யும். அப்படி அது வேலை செய்யும் போது உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ். அது இல்லாம நீங்களா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து நாலெட்ஜ். அதாவது வேத சாஸ்திரத்தை படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்ப உபனிஷத்து கிளாஸ் வந்து சாந்தோக்கிய உபனிஷத் கிளாஸ் எடுக்கலாம், கடவு உபனிஷத் கிளாஸ் எடுக்கலாம். ஆனா அந்த சாந்தோக்கிய உபனிஷத் கிளாஸ் வந்து இவர் அவரோட சூப்பரா எடுக்கிறாரு, அவர் இவரோட சூப்பரா இருக்காருன்னு சொல்லலாம், நாமளும் அதை கேட்கலாம். ஆனா நாம் அப்படி மாறுவோமா? மாறவே மாட்டோம். ஏன்னா இங்க சொல்றதுக்கு யார் வேணா வரலாம், ஆனா வெளிப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை இல்லையா, அதுதான் விஷயம். அப்ப மாணிக்க வாசகர் பாடின திருவாசகத்தை பாடிக்கிட்டே காலத்தை ஓட்டுற கூட்டமா இல்லாம மாணிக்க வாசகர் மாதிரி நம்மளாலையும் திருவாசகத்தை உருவாக்க முடியுமாங்கிறதுல நாம மாறினா மட்டும்தான் நாம வந்து ஆன்மீகத்துல ஜெயிச்சிருக்கோம்னு புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி திருவாசகம் எழுதுனது மாதிரியே திருமந்திரம் எழுதின திருமூலர் கதையை நம்ம பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டாம, திருமூலர் எப்படி திருமந்திரத்தை வெளிப்படுத்தினாரோ அது மாதிரி என்னிடத்துல ஒரு மந்திரத்தை வெளிப்படுத்த முடியுமானால் நானும் ஒரு யோகி, நானும் ஒரு சித்தன் அப்படிங்கிற புரிதலோட இங்க பயணம் பண்ணுங்க. அதுதான் இங்க ஆன்மீகம், அதுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள், என்ன நூல்கள் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. நம்முடைய பாரத தேசம் மட்டுமல்ல, மற்ற தேசங்களில் இருக்கின்ற பைபிள், குர்ஆன், இப்படி எந்த நூல்கள் வேணா எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த ஈஸ்வரனிடமிருந்து வெளிப்பட்டது. ஆனா அந்த ஈஸ்வரனிடமிருந்து வெளிப்பட்ட கருவிகள் தான் வேறு வேறாக இருக்கின்றன. அந்த கருவியில் இந்த கருவியும் ஒன்றாக மாற வேண்டும் என்று நாம் மாறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையும் ஈஸ்வரன் வாழ்கின்றான் அப்படிங்கறதான் இந்த வலிமையினுடைய முக்கிய நோக்கமா இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஆக இன்றைக்கு வந்து நம்ம நேரம் கருதி இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பூம வித்யாவில் வலிமை என்ற பகுதியில் நிறைவு செய்வோம். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கு, அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.